الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب لا تذرني فردا وأنت خير الوارثين. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தால் என்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூற வேண்டிய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். பலாமும் இம்புயிரலும் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொன்னதன் பின்னால், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியவுன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எந்தோர் நாள் உலகம் மறைந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாயிருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு மாடிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாக ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செய்து கொள்வானா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வானத்தை படைத்து வானத்தை அழகாக்க நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பூமியை படைத்த அல்லாஹ் பூமியை அழகாக்க புற்கூண்டுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே போன்று ஆண் பெண், கணவன் மனைவி என்ற அந்த இரண்டு பேரையும், அந்த இரண்டு பேருடைய உறவுகளையும் அல்லாஹ் பலப்படுத்த, அந்த உறவுகளை அழகுபடுத்த அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே கொடுக்கின்ற செல்வங்களிலே மிகப்பெரிய ஒரு செல்வம் இருக்கும் என்றால் அது குழந்தை செல்வம் தான். அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய பெண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். எங்களுடைய தலைவர் ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பெண் இரண்டையும் அல்லாஹ் கலந்து கொடுத்திருக்கின்றான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்காரம், இந்த உலகத்தினுடைய அழகு என்பதாக பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தைகள் உங்களுடைய கண் குளிர்ச்சி, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய மனைவிகளிலும் உங்களுடைய பிள்ளை கூட்டிகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றார்கள் என்றும் அல்லாஹ் பரிசுத்தால் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய வளப்பை பொறுத்துத்தான் எங்களுடைய குழந்தைகள் வீணா அலங்காரமாக மாறுவது, அலங்காரமாக மாறுவது எங்களுடைய வளப்பை பொறுத்துத்தான். கண்குளிர்ச்சியாக எங்களுடைய குழந்தைகள் இருக்க வேண்டுமா? அது எங்களுடைய வளர்ப்பிலே இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு சோதனையாக மாறுகின்றார்களா? அது எங்களுடைய வளர்ப்பு மோசமானால் அது சோதனையாக மாறலாம். எங்களுக்கு எதிரி இஸ்லாத்தை ஏக்கார இஸ்லாத்தின் விரோதிகள் அல்ல, எங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்து உருவாகுவார்கள். எத்தனையோ பெற்றோருடைய வாயால் நாங்கள் கேட்டிருக்கிறோம், அலர என்னுடைய மகன் எனக்கு கட்டுப்பட மாட்டான், அலர புத்திமதி சொல்லிக் கொடுங்க என்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்ற செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். எனவே விரோதி உருவாகுவது வெளியிலிருந்து அல்ல, வீட்டுக்குள்ளே இருந்து. இன்னும் இந்த உலகத்திலே நாங்க பார்க்கிறோம், சில பிள்ளைகள் வந்து சொல்லுவார், அலர எங்கட பெற்றார் எங்களுக்கு படிக்க விட மாட்டாங்க, ஓத விட மாட்டாங்க, பாடங்களை நீட்ட விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ள சவுண்ட கூட்டி டிவியை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த உலகத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிரியாக பெற்றோர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால் நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இந்த குழந்தைகள் காட்டி கொடுக்க மாட்டார்களா? எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடியதை மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். குழந்தைகளை அல்லாஹ் எங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறான் அமானிதமாக. அமானிதம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு ஒப்படைத்த ஒன்று, அதை பற்றி நாளைய மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பார். பலவிதமான அமானிதங்களை சுமந்தவர்களாக இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்கின்றோம். பொறுப்பு சார்ந்த அமானிதம், பண்பு சார்ந்த அமானிதம், அகீதா நம்பிக்கை சார்ந்த அமானிதம், இப்படி ஏராளமான அமானிதங்களை சுமந்து இந்த உலகத்திலே நானும் நீங்களும் ஏதோ ஒரு கோணத்திலே அமானிதங்களை சுமந்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு நிர்வாகத்தினுடைய தலைவர் நிர்வாகிகள் எடுத்து பாருங்கள், முழு ஊரினுடைய அமானிதங்கள் முழு ஊரினுடைய பொறுப்பையும் தலையிலே சுமந்தவராக ஒரு நிர்வாகி செய்யப்படுகின்றார். பாடசாலையின் அதிபர் எடுத்து பாருங்கள், முழு பாடசாலையுடைய வளம், பொருளாதாரம், குழந்தைகள், ஆசிரியர்கள் எல்லோருடைய அமானிதங்களையும் அவருடைய பொறுப்புகளை எல்லாம் தலையிலே சுமந்தவராக செய்யப்படுகின்றார். ஒரு ஆசிரியர் எடுத்து பாருங்கள், அந்த வகுப்பினுடைய குழந்தைகள் எல்லோரும் நம்பி அவரிடத்தில் அமானத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்த சீதவிகளாக ஆக்கி தருவீர்கள், மூதவிகளாக மாறக்கூடிய காலகட்டத்திலே எங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சீதவிகளாக ஆக்கி தருவீர்கள் என்று ஒரு ஆசிரியத்தை எல்லா குழந்தைகளும் ஒப்படைக்கின்றார்கள். எல்லா மாணவ செல்வங்களையும் ஒப்படைக்கின்றார்கள். எனவே எல்லோருடைய அமானிதங்களில் சுமந்தவராக ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அதே போல ஒரு தந்தை தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுடைய அமானிதங்களை சுமந்தவாறு இருக்கிறார். இந்த உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த அமானிதம் என்ற ஒன்றை சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதத்தை சுமந்தவராக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், லா ஈமான லிமல் லா அமானத லஹு, யாரிடத்திலே அமானத் இல்லையோ அவர்கிட்ட ஈமான் இருக்காது. அமானிதம் ஒன்று இருந்தால்தான் அவரிடத்திலே ஈமான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துக்கு வழிகாட்ட வந்தார்கள். அதே போல ஒவ்வொரு நபிமார்கள் அந்த சமுதாயத்துக்கு வழிகாட்ட வந்தார்கள். அல்லாஹ் அனுப்பி வைத்தான், அவர்களிடத்திலே நான்கு சிபாத்துகளை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். அதிலே முதன்மையானது அல் அமானா, நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத எந்த நபி இந்த உலகத்திலே பணி செய்யவில்லை. நம்பிக்கையை சுமந்தவர்கள் தான் ஒவ்வொரு நபிமார்களும். குர்ஆனை சுமந்து வந்த மலக்கை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, நஸலதி ரூஹுல் அமீன், நம்பிக்கையான ரூஹுல் அமீன் குர்ஆனை சுமந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய அடையாளங்களை சொல்லுகின்றான். அவர்கள் அடையாளங்கள்ல ஒன்று, பது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவருடைய கொள்கையிலே அவர்கள் இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அருவறுப்பானவைகளை விட்டும் புறந்தள்ளி விடுவார்கள். காதை கொடுத்து கேட்கவும் மாட்டார்கள். இந்த வாயால் அருவறுப்பானதை பேசவும் மாட்டார்கள். இப்படி அல்லாஹ் வல்லவீனவும் வல்லவீனவும் அப்படி நிறைய சிபாத்துகளை சொல்லி சொல்லி இன்னும் ஒரு சிபாத்தை அல்லாஹ் சொல்கின்றான். வல்லவீனவும் அமானாத்திஹிம் அவரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட உடன்படிக்கைகள் அமானினங்களை சரியாக செவ்வனே நிறைவேற்றுவார்கள். இவர்கள் தான் வெற்றி பெற்ற மூமின்கள். அல்லாஹ் இந்த வெற்றிக்குரிய கூலியை சொல்கின்றான். இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லிய குர்ஆனுடைய ஆயத்தை ஆரம்பிக்கின்றான். இறுதியை அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பவர்கள். இவருடைய வெற்றியின் உச்சகட்டத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்றான். எண்ணத்தில் சிறுதோசுரிய அனந்தரக்காரர்கள் தான். யார் அவர்கள் அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதை செல்வனை நிறைவேற்றுவார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற குழந்தை செல்வங்கள் அமானிதம். இதை பற்றி நாளை வறுமையை அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, ஒவ்வொரு நபிமாரும் தங்களை பற்றி சமூகத்துக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகின்ற போது கூட சொல்லுவார்கள், நிச்சயமாக உங்களுக்கு மத்தியிலே நான் நம்பிக்கையான ஒரு ரசூலாக வந்திருக்கிறேன், எனவே எனக்கு பயந்து நடங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்க, வழிபட்டு நடங்க என்ற ஒவ்வொரு நபிமார்களும் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நபிமாரும் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்ன செய்தி, நாங்கள் அமானிதம் உள்ளவர்களாக இருக்கிறோம், எனவே எங்களுடைய அமானிதத்துக்கு மோசம் செய்ய வேண்டாம், நீங்கள் யாரும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்கள் என்று ஒவ்வொரு நபிமாரும் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்ன அமானிதம் சுமந்தவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, நாங்க ஒருத்தர வழி அனுப்பும் போது சொல்றோமா இல்லையா, பி அமான் இல்ல, அல்லாட பாதுகாப்புல அல்லாட அமானத்துல போயிட்டு வாங்க. அமலுக்கு சொல்றோமா இல்லையா, போற இடங்கள்ல தீன தொலைச்சிட்டு வந்துடுவானா, போற இடங்கள்ல ஈமான் அமானத்துகள் நிறைவேற்றிட்டு வந்துருங்க. எனவே போற பயணங்கள் அமானிதல் இல்லாமல் நடந்து கொள்ளவானாம், இருக்கிற ஈமான தொலைச்சிக்கு இருக்கிற தீன விட்டுட்டு வந்துடவானாம் என்று சொல்லி நம்ம அமானிதத்தை சுமந்து அனுப்புறோம். நீங்க போற மாதிரியே நல்ல முறையில வந்து சேர்ந்துருங்க என்று நாங்க எல்லாரையும் வழி அனுப்புறோமா இல்லையா. கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, எனவே இந்த குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்களும் மிகப்பெரிய ஒரு அமானிதம். எனவே பெற்றோர்கள் ஆகியவர்கள் முன்மாதிரிகளாக குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். இந்த குழந்தைகள் முதலாவது முன்மாதிரியை பார்ப்பது பள்ளியில உள்ள அதரத்திடம் இல்ல, ஒரு மொண்டத்தூரில் உள்ள டீச்சர்த்தை இல்ல, பாடசாலையில உள்ள ஆசிரியர்த்த இல்ல, முதலாவது குழந்தைகளுக்கு ஆசிரியர், முதலாவது குழந்தைகளுக்கு வழிகாட்டி முன்மாதிரி தாய். இல்ல முதலாவது முன்மாதிரியை படிப்பது, முதலாவது ஒழுக்கத்தை படிப்பது, முதலாவது பாசத்தை படிப்பது ஒரு தாய் இடத்துல, அடுத்து தந்தை, அடுத்து உறவுகள், அதுக்கு அடுத்ததுதான் பள்ளி அதரத்தா இருக்கலாம், அதுக்கு அடுத்ததுதான் டீச்சர்மா இருக்கலாம், அதுக்கு அடுத்ததுதான் ஏனியவர்கள். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, முதலாவது பிள்ளைகளுக்கு வழிகாட்டி முதலாவது முன்மாதிரி பெற்றோர்கள் என்பதை நாம் வந்துவிடக் கூடாது. அஸ்திவாரங்கள் சீராக இல்லை என்றால் கட்டிடம் சீராக இருக்காது. தாய் சாப்பிட்ட ஒழுக்கம் இல்லையா, பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இருக்காது. தாய்தாப்பன் பேணுதலாக இல்லையா, பிள்ளைகள் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். தாய்தாப்பன் தொழுகையாளி இல்லையா, பிள்ளைகள் தொழுகையாளிகளாக இருக்க மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, ஒவ்வொரு தாய் சாப்பரும் சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லுமாறு ஏவ வேண்டும். அதற்கு நாயம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வயதான அவருடைய குழந்தைகளுக்கு சொல ஏவுங்கள். 10 வயதாக அவருடைய குழந்தை தொலை இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு காயம் வராதவர் அடித்து சொல வையுங்கள். கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, 7 வயது முதல் 10 வயது வரைக்கும் தொல ஏவ வேண்டும். புள்ள தொழுதோ தொலை இல்லையோ அதை பற்றிய க்வெஸ்சன் உங்களிடத்துல இல்லை. புள்ள தொழுதால் உங்களுடைய பட்டோலைக்கு நன்மை வரும். 10 வயதுக்கு பின்னால் பிள்ளைய பட்டோலைக்கு நன்மை போகும். ஆனா 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் தொலை ஏவுமாறு நீங்க சொல்ல இல்லண்டா, நீங்க விசாரிக்கப்படுவீர்கள். பொறுப்புதாரிகளான பெற்றோர் விசாரிக்கப்படுவார்கள்.
ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையுடைய காலிலே மகன் தொழு மகள் தொழு என்ற வார்த்தை சொல்லப்படணும். பள்ளியுடைய அதான் ஐந்து விடுத்த பிள்ளையுடைய காதல படும். ஒரு தாயுடைய அழைப்பு ஐந்து விடுத்தப்படும். ஒரு தகப்பனுடைய அழைப்பு ஐந்து விடுத்தப்படும். பதினைஞ்சு விடுத்தம் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையுடைய காதல தொழு மகன் தொழு மகள் என்ற வார்த்தை சொல்லப்படணும். சொல்லப்படையிலேயே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நாளை மறுமையில விசாரணை இருக்கிறது. எனவே அன்பான பெற்றோர்களே, இந்த விடயத்திலே கூடுதல கவனம் செலுத்துங்கள். இரண்டு பிள்ளையை நாங்க பெற்று வளர்க்கிறோம்டா, சாதாரணமாக யோசிக்க வேண்டாம். இரண்டு உம்மத்தாக பாருங்கள், இரண்டு சமூகமாக பாருங்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இரண்டு மகன்களை அப்படித்தான் பார்த்தார்கள். இரண்டு மகன்களை அப்படித்தான் பார்த்தார்கள், உம்மத்தாக பார்த்தார்கள், சமூகமாக பார்த்தார்கள். கனிமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, இரண்டு குழந்தைகளை நாங்க பெற்று வளர்க்கிறோமா, அந்த ரெண்டு குழந்தைகளை நீங்க யோசிங்க. ஒரு சமூகமாக வளர்க்கிறோம், 20 வருடத்துக்கு பின்னால் யாரோ ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க கூடிய ஒரு கணவரை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். 20 வருடங்களுக்கு பின்னால் யாரோ ஒருத்தர் திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணினா 20 வருடங்களுக்கு பின்னால் பிறக்க இருக்கிற ஒரு பிள்ளையுடைய தாய ஒரு பிள்ளையுடைய தகப்பனை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். தாய்க்கு இந்த குழந்தை தகுதியா, தகப்பனுக்கு இந்த குழந்தை தகுதியா என்பதை ஒவ்வொருவரும் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது யோசிக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, இன்று பிள்ளைகள் வளர்கின்றார்கள், வளர்க்கப்படவில்லை. சில கெட்டார் 8-10 வருடமாக வெளிநாட்டுல அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட இல்லை, வளர்கின்றார்கள். வீட்டிலே நாய் வளர்கிறது, பூனை வளர்கிறது, எலி வளர்கிறது, அதே போன்று குழந்தைகளும் வளர்கின்றார்கள். எல்லோருக்கும் வழங்கக்கூடிய விதத்தில் ஒரு உதாரணத்தை சொன்னால் புரியும் என நினைக்கிறேன். இறைச்சி கடை இருக்குது, இறைச்சி கடைக்கு பக்கத்தில் நிறைய நாய்கள் இருக்கு. நாங்க ஒரு மோட்டர்சைக்கிள் போறோம், 2 கிலோ இறைச்சி வாங்கிட்டு வர அந்த இறைச்சி பார்சல் அப்படியே பைக்கில் வைக்கிறோம், என்ன செய்து கீழே விழுகுது, ஒரு நாய் அப்படியே தூத்து போயிடும். நாய் நினைக்கும், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்டாண்டு அப்படியே அந்த சாப்பாடு அப்படியே அந்த இறைச்சியை கொண்டு போயிடும். ஆனா இன்னும் ஒரு நாய் இருக்குது, வேட்டையாட போய் என்ன செய்யுது, ஒரு மிருகத்தை கவிட்டு அந்த மிருகத்துடைய ரத்தம் வெளியே போகாம அப்படியே எங்களை கையில கொண்டு ஒப்படைக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆரம்பத்துல உள்ள நாய் பயிற்றுவிக்கப்படாத காட்டு நாய், வளர்க்கப்படாத நாய். அதனால இது அவங்க உணவுக்கு கொண்டு போறாங்க என்பது அதுக்கு தெரியாது. இரண்டாவது உள்ள நாய் இருக்குதே, அது வளர்க்கப்பட்ட நாய், நன்றி உள்ள நாய். அதுக்கு தெரியும், ஏந்த வாய்ப்பட்ட ரத்தம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால உயிரோட கொடுத்து கொடுத்தா தான் அவங்கள வயிற்றுக்கு அது உணவாக போகும் என்பத வாய் பேச முடியாத அருவறுப்பான மிருகம் எங்கட உடம்புல பட்ட அதனுடைய நகிப்பை 7 முறை கழுவித்தான் சுத்தம் பண்ணணும். ஆனா வாய் பேச முடியாத ஒரு மிருகத்தை கூட வளர்க்கின்ற போதும் வளர்க்கப்படாத போதும் வித்தியாசம் இருக்குமா இருந்தால் எங்களுடைய குழந்தைகள் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க. முதலாவது பிரச்சனை உருவாகுவது நேரம் கொடுக்காமையினால். மிகப்பெரிய ஒரு நிர்வாகம், நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, இது மிகப்பெரிய ஒரு நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பார். 5 நேரம் அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு அவன் நேரம் கொடுக்க வேண்டும், இந்த நேரம் கொடுக்க இல்லையா நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மாற்றிக் கொள்வோம். எனவே நாங்கள் ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறோம், பெண்ணை திருமணம் முடிக்கிறோம், அந்த பெண்ணுக்குரிய நேரம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லையா நிச்சயமா நாளை வரவில்லை, அதுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஜவாப் சொல்ல வேண்டும். அதுக்கு பின்னால் குழந்தை கிடைக்கிறதா, அந்த குழந்தைகளுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும். முதலாவது வீட்டிலே ஒரு பிரச்சனை உருவாகும், கணவன் மனைவி பிரச்சனை எங்க இருக்கையுமா உருவாகிற, முதலாவது மனைவி சொல்லுவா என்னோட கணவன் பேசுற இல்ல, இதுதான் பிரச்சனை. முதலாவது பிரச்சனை உருவாகிற பேசுற இல்ல, என்ன நடக்கிற, காலையில அவர் தொழிலுக்கு போயிருவாரு, நிறைய பேசிட்டு பேசிட்டு நிறைய கதைச்சதுக்கு பின்னால 8-9 மணிக்கு வருவாரு. அதுக்கு அப்புறம் கதைக்க டைம் இல்ல, பயங்கரமான டென்ஷன்ல வருவாரு. நாளைக்கு எத்தனையோ செக் நாங்க பாஸ் பண்ணணும், எத்தனையோ செக் பம்பா போதும், அதுக்கு என்னென்ன வழி எல்லாம் செய்யணும் சொல்லி திட்டம் தூட்டிட்டு வீட்டுக்கு வருவாரு. மனைவியோட பிள்ளையோட பேசுறதுக்கு நேரம் இல்ல, கொஞ்சம் தூங்கினாலும் நிம்மதியா தூங்குறதுக்கு நேரம் இல்ல. இப்படியே காலம் போக போக மனைவி பிரச்சனைகளை அடக்கி அடக்கி கணவன் செல்ல வேண்டிய எத்தனையோ விடயங்களை அடக்கி அடக்கி செல்ல ஏழாவது மனைவி சொல்லுவா, ஏண்ட கணவன் என்னோட பேசுற இல்ல, பிரச்சனை ஆகும். மனைவியோட பேசாத ஒருவர் பிள்ளைகளோட எப்படி பேச போறார்? எனவே அன்பான பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள், பிள்ளைகள் நண்பர்களை போன்று பழகுங்கள், பிள்ளைகளுடைய தேவைகளை கேட்கறியுங்கள். இன்றைய எமது சிறார்கள் மிக வேகமாக இரண்டு வழிகளிலே வழிகட்டு போகின்றார்கள். ஒன்று மொபைல் போன் ரீதியா வழிகடுகின்றார்கள், அது விரிவான ஒரு தலைப்பு, அதை நாம் பேசவில்லை. இரண்டாவது போதை வசதியினூடாகவும் அவர்கள் வழிகட்டு போகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, சில பாவங்களுக்கு தௌபா செய்யலாம், ஆனால் சில பாவங்களுக்கு தௌபா செய்ய இயலாது. உதாரணமாக விபச்சாரம் செஞ்சு ஒரு குழந்தை கிடைக்குது, அது ஹராத்துல பிறந்த புள்ளை, ஹராம் குட்டின்னு நாங்க சொல்லுவோம். 1000 முறைதான் தௌபா செஞ்சாலும் அது ஹராத்துல பிறந்த ஒரு புள்ளை ஹலாலான பிள்ளையாக மாறாது. அதை போல தௌபா செய்யலாத ஒரு பாவம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் அய்யுவய்ய மய்யகூத். யாருக்கெல்லாம் நாங்க செலவழிக்கிறோமோ, எங்களுடைய செலவுக்கு கீழே உள்ளவங்களை நல்ல ஒரு வழிய காட்டாம அவங்களை நாசத்துல விடுவதற்குதே இந்த ஒரு பாவம் போதும். மக்கள் அழிஞ்சு போறதுக்கு இந்த ஒரு பாவம் போதும். அல்லாவிடத்தில் இந்த மனிதன் நரகவாதியாக மாட்டிக்கொள்றது. கண்ணியமானவர்களே, எங்கட பொறுப்புகளை சரியா செய்ய இல்லையா, அது சாதாரணமான பாவம் அல்ல, தௌபா செய்ய இயலாத பாவம். 10 குழந்தை இருக்குது, 10 குழந்தைக்கு சொல்லக்கூடிய முறையை சொல்லி கொடுக்க இல்ல, அதற்கு மாட்டு அனுப்பி முறைகளை படிச்சு கொடுக்க இல்ல, குர்ஆன் ஓதக்கூடிய முறைகளை படிச்சு கொடுக்க இல்ல, தீனை படிச்சு கொடுக்க இல்ல, களிமான பெருமதியை படிச்சு கொடுக்க இல்ல, நிக்காக முடிச்சு கொடுத்துட்டோம் அதுல நடந்து கொள்ளக்கூடிய முறையை படிச்சு கொடுக்க இல்ல, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அந்த முறையை சொல்லி கொடுக்க இல்லண்டா, இதுக்கு தௌபா இல்ல. உங்களோட பிள்ளைகள் அமானிதம், உங்களோட பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்காம யாரு சொல்லிக் கொடுக்கிறது? எனவே பெற்றோர்களே, இந்த விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இன்று எமது குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் போதை வத்தினுடா. முதலாவது பிள்ளைகள் போதை வத்த விரும்பி பாவிக்கிற இல்ல, நண்பர் மூலமாக கொஞ்சம் அப்படியே விரும்பிய விரும்பாமலும் வாய்ப்பு எடுக்கின்றார். எடுத்து காலப்போக்கிலே அதிலே அவருடைய காலம் கழிகிறது. இன்று சிலர் சொல்லுவார்கள், விட்டுக் கொள்ளையெல்லாம் பழகிட்டோம் என்று சொல்லுவார்கள். இந்த சாட்டு போக்கு அல்லாட்ட சொல்லி தப்பேலாம். எந்த அளவுண்டால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுல மதுபானம் பரிமாறப்படுது, மதுபானம் ஹராமாக்கப்பட்ட செய்தி அவங்களுக்கு முன்னால சொல்லப்படுகின்ற போது அப்படியே எல்லாத்தையும் கொட்டுகின்றார். சமயனா வாசானா இரண்டாவது மூணாவது கேள்வி கேட்கையில உடனே வழிபட்டார்கள், சமயனா கேட்டார்கள் வழிபட்டார்கள். ஆனா இன்றைய சமுதாயம் சொல்லுகின்றார்கள், 20 வயதுல பழகிட்டு எங்களுக்கு விட்டு கொள்ளையலான்னு சொல்லுவார். கண்ணியமான பிள்ளைகளே, கண்ணியமான பெற்றோர்களே, அல்ஹம்துலில்லா இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் நல்ல ஒரு ஜும்மால வந்து உட்கார்ந்தா அது ஹராம் தெளிவாகவே விளங்கிடுவாரே, அதற்கு பின்னால் அவர் தொடர்ந்தால் மன்னிக்கிறது மன்னிக்காத அல்லாஹ் புறத்தில். அண்மையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் பொக்கிஷை பாடகர் நெகத் ஸ்டீபன் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து யூசுப் இஸ்லாம் அதனுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கடிதத்தை முஸ்லிம் சமுதாயத்துக்கு அவர் எழுதினார். அதில் சுருக்கமாக சில வரிகளை சொல்லுகின்றே நேரம் காணாமையினார். அவர் சொன்னார், நான் தொடாத பெண் இல்லை, அப்படி என்றால் அவர் விபச்சாரத்திலே வாழ்ந்திருக்கிறார். நான் குடிக்காத அதாவது மதுபானம் இல்லை, நான் பாவிக்காத போதை வத்து இல்லை, அப்படி என்றால் எல்லா விதமான போதை வத்தையும் அவர் பாவித்திருக்கிறார். நான் பாவித்து முடித்ததுக்கு பின்னால் என்னுடைய மதுபா என்னுடைய நான் பாவித்ததற்கு பின்னால் உள்ள போதை வசத்திலையும் மதுபானத்திலையும் தண்ணீரை கலந்து குடிப்பதற்கு ஒரு சமுதாயம் காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த மண்டியிலே. அப்படி இருந்த நான் எப்போது எனக்கு ஈமான் வந்ததோ, எப்போது எனக்கு அல்லாஹ்வுடைய தூது வந்ததோ, அன்றிலிருந்து இதையெல்லாம் விடுவது எனக்கு சிரமமாக தெரியவில்லை என்று இஸ்லாத்தின் பரம்பரையிலே புறக்காவிட்டாலும் இறுதியிலே இடையிலே கிடைத்த இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி இப்படியாக பேணிதலாக வாழுகின்றார்கள் என்றால் நானும் நீங்களும் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீம்களாக இருந்துவிட்டு இந்த பாவத்திலே பழகி விட்டுக் கொள்ள ஏடா என்று நாங்கள் சொல்லிவிட்டால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை எப்படி மன்னிக்கப் போகிறான்? ஒரு மனிதன் பச்சாரம் செய்கிறான், செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈமான் இல்ல, மதுபானம் குடிக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் ஈமான் இல்ல, திருடுகின்றான் அந்த சந்தர்ப்பத்தில் ஈமான் இல்ல, ஒரு மனிதன் போதை வச்சு பாவிக்கிறான் ஈமான் இல்ல, ஈமான் இல்லாத நிலைமையில அந்த சூடு மங்கத்துக்கு இடையில அவரை உயிர் பறிக்கப்பட்டால் ஈமான் இல்லாத நிலைமையிலே அல்லாஹ்வை சந்திக்க போகிறார். எத்தனை எத்தனை எங்களுடைய நேசங்கள் அப்படி அல்லாஹ்வை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நஊதுபில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக வேகமாக எங்களுடைய சமுதாயத்தை கெடுத்து விட்டு வருகின்ற ஒரு பாவமாக இந்த போதை பத்து பாவம் இருக்கிறது. பாடசாலை செல்கின்ற மாணவர்களை கூட விட்டு வைக்கவில்லை, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் பிடித்திருக்கின்ற ஒரு நோயாக இது மாறியிருக்கிறது. முந்தைய ஒரு காலம் நாங்கள் பத்திரிகையிலே பார்த்தோம், இன்னொரு சமுதாயம் குடிப்பதை, இன்னொரு நாட்டிலே இப்படி பாய்ப்பதை பார்த்தோம். ஆனால் இன்று ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் எங்களுடைய சமுதாயம் இதனால் பீடிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகின்றோம். இதனுடைய விபரீதங்கள்ல முதலாவது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விபரீதம் எது தெரியுமா கண்ணியமானவர்களே? போதை வசத்துக்கு யாரெல்லாம் அடிமையாகின்றார்களோ அவர்களுடைய முதலாவது ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டால் விபச்சாரம் நடக்கும். தன்னுடைய தாய் வழங்காது போதை வசத்துக்கு அடிமையானவருக்கு, தன்னுடைய சகோதரி வழங்காது, தன்னுடைய மகள் விளங்காது. காத்துருமா இல்லையா பேப்பர்ல? சொந்த அப்பாவால் பேட்டி குஸ்குரயோகம், சொந்த வாப்பாவால் மகள் குஸ்குரயோகம், பார்க்கிறோமா இல்லையா? மனித உலகமா மிருக உலகம்? கண்ணியமான அல்லாஹ் நல்லதார்கள். ஏன்? காரணம், போதை வசத்து கடுமையானால் ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டால் மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமாக மாறுகின்றான். மிருகம் இருக்கிறதே, ஒரு அழுக்கான வேலை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு மெதட்டிக்கு அந்த முறையிலதான் செய்யும். ஒரு இனத்தோட ஒரு இடத்துல முறையோட தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, எப்படி எப்படி செய்யணுமோ, எங்கெங்க போய் செய்யணுமோ, என்னென்ன விதத்துல செய்யணுமோ, எந்தெந்த நாட்டுக்கு போய் செய்யணுமோ, எல்லா விதத்திலும் செய்வான். ஒழுக்கம் கலட்டப்பட்டால், ஒழுக்கம் கலட்டப்பட்டால் விபச்சாரம் நடக்கும். விபச்சாரம் சர்வ சாதாரணமான பாவம் அல்ல. இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், இன்ன ஜினா தைனுன், ஜினா இருக்குதே விபச்சாரம் இருக்கிறது ஒரு கடன். யாராவது ஒரு விபச்சாரம் செய்தால் அதுக்கு தௌபா இல்லாம மௌத்தாகிட்டா அவங்க குடும்பத்துல யாராவது ஒருவர் நிறைவேற்றுவாங்க, கூட பிறந்த சகோதரி நிறைவேற்றுவா, அல்லது அவங்களுடைய பிள்ளை அதை நிறைவேற்றுவா, அல்லது அவங்களுடைய மனைவி அதை நிறைவேற்றுவா. நவுதுபில்லா, அப்படியான பாவங்கள் யாராவது ஈடுபட்டுக் கொண்டிருந்தா தௌபா செய்து கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி எங்கட குடும்பங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மனைவிகள் நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தால் பாதிக்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் விபச்சாரம் செய்றாங்களோ முதலாவது அல்லாஹ் கலட்டுவது ஈமான். இந்த உலகத்தில் அந்தஸ்து, கண்ணியம், பெருமதி எல்லாமே மூமினுக்குத்தான், ஈமான் உள்ளவருக்குத்தான். இதா ஜனல் அப்து ஹரஜ மின்ஹுல் ஈமான், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் முதலாவது ஈமானை கலட்டி விடுவான். இந்த உலகத்தில் பெருமதியா, அந்தஸ்தா, கௌரவமா எல்லாம் ஈமான் தாரிக்குத்தான், ஈமான அல்லாஹ் கலட்டிடுவான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூணு நபர்கள் இருக்கிறார்கள், லா யதுலூனல் ஜன்னா, சுவருக்கும் போக மாட்டாங்க. அதுல ஒத்தர் அஷ்ஷைஹு ஸானி, வயோதிபமாகி பல்லெல்லாம் விழுந்து இந்த வயோதிபரா பொல்லூண்டி போற காலத்தை விபச்சாரம் செய்கிறார். எனவே இப்படி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தூக்கம் சுருக்கம் நுழைய மாட்டாங்க என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த போதை வச்சு பாவம் இருக்குது, இது ஒரு சாதாரணமான பாவம் அல்ல. எங்களுடைய சொந்த பிள்ளைகளை கூட பறிகொடுக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. எனவே இதிலே நீங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணுமாக இருந்தா பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். பிள்ளைகள் எங்க போறாங்க, யாரோட பழகுறாங்க, எங்க யாரோட பேசுறாங்க என்பதை கட்டாயமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு நேரம் கொடுத்து கேட்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகள் கூடுதலா பழகுற எங்கன்னா கிரவுண்ட் கொள்ள விளையாட்ட பார்க்க போய் பழகுற, விளையாட போயில்ல விளையாட்ட பார்க்க போய் தான் கூடுதலாக பழகுறான். ரசிகர்கள் அல்ல அவங்க, விளையாட்டு ரசித்து கொண்டு ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பள்ளி கடையில உதர்ச்சி கடையில எங்கெங்கேயோ ஒழிச்சி தூளுகளை அப்படி அருவறுப்பான விடயங்களை வச்சு கொண்டிருக்கிறான். எத்தனையோ பேரை பாதுகாப்புகளை வந்து பிடிச்சிருக்கிறான் கையும் மையுமா. எனவே அன்பான பொறுப்புதாரிகளே, பெற்றோர்களே, இப்படியான இடங்களுக்கு குழந்தைகள் அனுப்புன்ற போது கொஞ்சம் யோசிங்க. எங்கட பிள்ளை எந்த இடத்துக்கு போறான், யாரோட சேர்றான், யாரோட பேசுறான் என்பதை கட்டாயமாக ஒவ்வொரு பெற்றோரும் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். எங்கட புள்ள ஒரு முறை ரெண்டு முறை கெட்டு போயிட்டா அதுக்கு பின்னால பிள்ளைய திருத்துறது கஷ்டம். அது ஒரு விதமான நோய். இன்னைக்கு நாங்க பாக்குறோம் கண்ணியமானவர்களே, எந்த அளவுண்டா இந்த போதை வசத்துக்கு அடிமையானவர்கள் என்ன செய்யறாங்கண்டா, ஒரு சொற்ப இன்பத்துக்காக வேண்டி எத்தனையோ உயிர்களை கொள்ளுறாங்க. போதைய பாவிச்சதுக்கு பின்னால ஒரு ஆசை வருகிறது, என்ன செய்யறாரு, போதை முதலாவது பாவம், அதுக்கு பின்னால விபச்சாரத்துல ஒரு குழந்தையோட ஈடுபடுறாங்க, அந்த குழந்தைய கழுத்து நசி கொண்டுட்டு போறாங்க. எத்தனையோ பேப்பர்ல செய்திகளை படிக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, முந்தைய ஒரு காலகணிக்கு பள்ளிகளுக்கு பயானுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அதுல தொழுகையை பற்றி பேசுங்க, அதுல நோம்ப பற்றி பேசுங்க, அதுல குர்ஆன் திலாவத்தை பற்றி பேசுங்க, அதுல சொல்லுவாங்க. இன்னைக்கு பள்ளிகளுக்கு போனா அதுல பிரச்சாரத்துல விபரீத பேசுங்க, அதுல போதை வசத்துல விபரீத பேசுங்க, அதுல இதை சொல்லுவாங்க. ஏன் காரணம், எங்களை சமுதாயம் பாவத்துல மூழ்கிட்டாங்க. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே எங்களை குழந்தைகளை நாங்க நல்ல முறையில வளர்க்க வேண்டுமா? குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க. குழந்தைகள் எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க என்பதை கண்காணிங்க. பலவீனமான விளையாட்டுகள், உடம்ப பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் அவங்க குழந்தைகளுக்கு அனுமதிக்காதீங்க. அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய இபாதத்தை பார்த்தா மறுமையுடைய சின்ன வருமோ, யாரோட கூட யாரோட நீங்க சேர்ந்தா உங்களோட அறிவு கூடுமோ, அப்படியான மக்களோட தான் நீங்க நண்பரா இருக்கும். இபாதத் செய்யற எல்லாரும் நண்பர் அல்ல. யாருடைய இபாதத்தை பார்த்தா மறுமையுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, யாரோட சேர்ந்தா அவங்களோட அறிவு கூடுமோ, இருக்கிற புத்திய இருக்கிற அறிவு எடுத்து போடுறவங்களோட நண்பர் ஆயிடுவானா? உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை படித்து தரக்கூடியவங்க, நாலு விஷயத்தை சொல்லி தரக்கூடியவங்க, இவங்களோட தான் நண்பராக பழகும். எனவே அன்பான அல்லாஹ் நல்லவியார்களே, பெற்றோர்களே, இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டேன், குழந்தைகளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க குழந்தைகளை விசாரியுங்க, மகன் இன்றைக்கு என்ன செய்வீங்க, யாரோட பழகினீங்க, வெளியில அவங்களுக்குள்ள ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வெளியே உங்களை விட்டு போறாங்களா? மிக அதிகமான கேள்விகளை கேட்க உரிமை இருக்குது. நீங்க கேள்வி கேட்காம விட்டுட்டீங்கடா, நிச்சயமாக நாளைய மறுமையில அல்லாஹ் உங்கள்ட்ட கேள்வி கேட்பார். நீங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏனென்றால் குழந்தைய பாக்கியம் இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு செல்வம். அதை சிறந்த செல்வமாக மாற்றிக்கொள்ளுங்கள், அதை உலக அலங்காரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளைய மறுமையிலே உங்கள் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு துணையாக ஆக்கிக்கொள்ளுங்கள். நாளைய மறுமையிலே உங்களுக்கு விரோதியாக இந்த உலகத்திலே சோதனையாக இந்த குழந்தைகளை ஆக்கிவிடாதீர்கள். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கக்கூடிய, இந்த குழந்தை எப்போது நல்ல முறையில் வழி நடத்தக்கூடிய சிறந்த பொறுப்புதாரிகளாக, சிறந்த பெற்றார்களாக அனைவரையும் இறைவன் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அவருக்கு பொருத்தமான நல்லடியார்களாக அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளும் நாங்களும் குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்குனுடைய பரக்கத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அவனுடைய மாளிகையுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், இதற்குரிய எல்லா வழி வகைகளையும் செஞ்சு தருவாயாக. யா அல்லாஹ், இதுக்கெல்லாம் யாரு பா
அனைவருடைய பாடுபாடுகளையும் கபூ செஞ்சு கொள்வாயாக. அதற்காக அவனை பாடுபடக்கூடிய எல்லா உலக மக்களையும் கபூ செஞ்சு கொள்வாயாக, எல்லா பொறுப்புதாரையும் கபூ செஞ்சு கொள்வாயாக, எல்லா ஊர் மக்களையும் கபூ செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் என்னோட துவா ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக பெற்றோர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயற்படக்கூடிய ஆய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு கட்டுப்படக்கூடிய சாலிஹான நல்ல குழந்தைகளை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் சதா உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல குழந்தைகளாக குழந்தை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களது வாக்களை கபூ செஞ்சு கொள்வாயாக. ஆமீன், ஆமீன், வஹா.